மையத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 17 திகதி, எங்கள் தமிழுக்கு தை திங்கள் 3 நாள், ஹிஜ்ரி 1441, ஐ அவ்வல் 21, பிகாரி வருடம் 2020 வெள்ளிக்கிழமை. இந்நிகழ்ச்சியை ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உறங்காது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உரிமைத்தோழன் இன்பத்தமிழ் ஒலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
இரு வரிகளால் பல பொருளை அடக்கி மதங்களை கடந்து மனங்களை மாசற்றதாக மாற்ற மறைக்கப்படக்கூடாத உலக பொதுமறைகளில் ஒரு குரலுடன் ஒரு குரல் இதோ.
தவத்தின் வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை ஏனைய உயிர்கள் அனைத்தும் வணங்கும்.
கடந்த மாதம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்ற பிரதீபன் பூபாலசிங்கம் அவர்களின் செவ்வானம் கவிதை வெளியீட்டு விழாவில் காலை என்னும் கவிதையை தருகின்றார் செல்வி தமிழரசி விசேரத்தினம் அவர்கள்.
வணக்கம். காலை. பூமியின் தினசரி ஓட்டப்பந்தயத்தில் சூரியனை சந்திக்கும் இடைவேளை பகலின் ஆரம்பம். இரவுகளின் இறப்புக்கு சூரியன் தீவிரமாய் தீ வைக்கும். பால் தர அழைக்கும் பசுக்களின் பாட்டு சத்தம் கேட்கும். பகல் விருட்சத்தில் இருந்து விடியல் விழுதுகள் விழும். உயிர்கள் நடாத்தும் நாளாந்த விளையாட்டு போட்டிகள் தொடங்கும். உலகுக்கே உறக்கம் குலையும். வாழ்க்கை நாடகம் மீண்டும் அரங்கேறும். சூரியனும் புவியும் காதலிக்கத் தொடங்கும். கதிர்கள் இங்கே தூது வரும். காற்றும் கதிர் குளியல் செய்யும். காகங்களோடு சேர்ந்து காற்றும் கரையும். கட்டில்களுக்கு ஓய்வு கிடைக்கும். மேகங்கள் தற்கொலை செய்தலுக்காய் செல்லுகின்ற பாதை புலப்படும். சர்வ தேசங்களும் சாதாரண சத்தம் போடும். சாலைகள் அனைத்தும் வாகன சங்கீதம் பாடும். வானொலியிலிருந்து செய்திகள் செத்து வீழும். கடல் மேடையின் மேத்தெரியும் வான்திரையில் காணும் திரைப்படம் அது தீயின் புறப்பிடமாகும். அங்கு ஆடாத நடன அரங்கேற்றம் நிகழும். அந்தரத்தில் ஆதவதங்க சுரங்க வாயில் தென்படும். விழிநூலின் இமைத்தாள்கள் புரட்டப்படும். என்ன பதிப்பேடுகளின் செய்கை காவியம் எழுதப்படும். எந்த இதயமேனோ இயற்கைக்கு இரவலாகும்.
பொங்கல் விழா 2020 நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழா 2020 எதிர்வரும் ஜனவரி 25 தேதி சனிக்கிழமை மாலை 5:45 மணியளவில் மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய நடன நாடக பாடல் இசை நிகழ்ச்சியுடன் பார்த்து மகிழ தமிழ் உணர்வாளர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினர்.
அடுத்ததாக கஜா தர்மலிங்கம் அவர்களின் கட்டுரையின் கடந்த வார தொடர்ச்சி.
ஈழத்தமிழரின் பண்பாடும் கலைகளும் சென்ற வார தொடர்ச்சி. இத்தகைய சமநற்ற வளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மன்னாரும் வன்னியும் மட்டக்களப்புமாகும். ஆயினும் தமிழரின் புராதன வழிபாட்டு முறைமைகளும் கலை வடிவங்களும் இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம் தென்னிந்தியாவுக்கு அண்மையில் இருந்ததால் அதன் வைதீக மத விஸ்தரிப்புகளும் மட்டக்களப்பு நீண்ட காலம் கண்டி மன்னராட்சிக்கு கீழ் இருந்தமையினால் இத்தகைய வேறுபாடுகளும் ஏற்பட காரணமாயின. வன்னிப்பகுதிக்கு ஏற்பட்ட அழிவும் அதற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் மட்டக்களப்பிற்கும் இடையில் ஏற்படாத தொடர்பும் அதனை இவை இரண்டிலும் இருந்து வேறுபடுத்தியது. ஆனால் அதன் சமூக அமைப்பு வழிபாடு சமூக ஒழுங்கமைப்பு என்பன மற்றவற்றுடன் பண்பாட்டு வேறுபாடுகளை காட்டவில்லை. மன்னாரில் மேலோங்கி நிற்கும் கத்தோலிக்க மதச் சூழல் அங்கு ஒரு மேநாட்டு மதம் தமிழ் பண்பாட்டுடன் கலந்த பண்பாட்டு நிலையை காட்டுகின்றது. எனவே ஈழத்தின் தமிழர் பண்பாடு மத வேறுபாடுகளில் ஒரு பொதுவான மொழி பண்பாட்டை உருவாக்கியுள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. சடங்குகளும் பண்பாடும். ஈழத்தமிழரின் சடங்குகளும் பண்பாடும் முக்கியம் வாய்ந்தவை. பண்பாட்டின் குறியீடாக இவை அமையும். உதாரணமாக தாலி கட்டல் என்பது திருமண உறவை முழுவதையும் எடுத்து காட்டி நிற்பது. பெரியாரை சால்வை எடுத்து கணம் பண்ணுதல் மூலம் மரியாதை செய்வது பெண்ணின் வளர்ச்சியை காட்ட நடத்தும் பூப்புனித நீராட்டு விழா என்பன ஒரு சமூகத்தின் எல்லோர் மனதிலும் மீளுறுதி உணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்துவது சடங்கு என பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுவார். கலை என்பது சடங்கிலிருந்து பிறப்பதாகும். சமயம் சார்ந்த அனுட்டானங்களாகவும் உள்ள கலாரீதியான அம்சங்கள் தனித்து இயங்கும் போது அவை மகிழ்வூட்டும் தனித்துவத்தை பெறுகின்றன. அப்போது அவை கலையாகின்றன. இசை, நடனம், நாடகம், இலக்கியம் என்பன யாவும் இப்படியாக ஊற்றானவை. ஈழத்தமிழரின் கலைகள். இவற்றை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயர்மரபு கலைகள், மற்றது உபமரபு கலைகள். உயர்மரபு கலைகள் பயில் நிலையில் உள்ள பரதநாட்டியம், கர்நாடக இசை, சிற்பம், ஓவியம், தவில், நாதஸ்வரம், வயலின், புல்லாங்குழல் என்பன இவை இன்னவாறு பயிலப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற திட்டங்களை கொண்டவை. உபமரபு கலைகள் நாட்டுக்கூத்து, நாட்டார் பாடல், கிராமிய சிற்பம், கிராமிய ஓவியம், இசைக்கருவிகளான பறை, உடுக்கு, தப்பு, முகவீணை போன்றன. கிராமிய நடனங்களான கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகம், காவடி ஆட்டம் இவை சில வரமுறைகளை கொண்டிருந்தாலும் உபமரபு கலைகள் போல சாஸ்திரிய முறைகளாக கொண்டிராதவை. கிராமிய மக்களின் வாழ்க்கை முறை எண்ணங்கள் காரணமாக காலத்துடனான சிற்சில மாறுதல்களை இவை காணும். மேற்குறிப்பிட்ட இரு வகையான கலைகளிலும் உயர்மரபு கலைகளில் ஈழத்தமிழரின் கலைகளாக வெளியில் சித்தரிக்கப்படுகின்றன. பல்கலைக்கழகங்கள், நுண்கலைப்பீடங்கள் போன்றவற்றில் உயர்கலைகளை பாடங்களாக பயிற்றுவித்து உயர்மட்ட படித்த மக்களால் ஈடுபாடு காட்டப்படுவதாலும் இவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கியமையாலும் இவைதான் ஈழத்தமிழரின் கலைகளாக மேலெழும்புவதற்கு காரணமாக இருக்கலாம் என்கின்றார் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். உபமரபு கலைகள் ஈழத்தமிழரின் கலைகளில் பேசப்பட வேண்டிய முக்கியம் வாய்ந்தவை. ஈழத்தமிழரின் கலை மரபாக இவை வறுமைக்கு காரணம் இவை பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசப்பட்டு காணப்படுதலாகும். சிறு தெய்வங்களான காளி, வைரவர், மாரி போன்றவற்றுடன் இவை தொடர்புடையன. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகம், கடந்த சில தசாப்தங்களாக இவற்றை வளர்ப்பதற்கான ஆய்வு அளிக்கை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கவை. கலையும் கைவினையும். ஈழத்தமிழரின் கலைகள் பற்றி எழுதுவதற்கு முன்னர் கலைக்கும் கைவினைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு குறிப்பிடுதல் பொருந்தும். உதாரணமாக நடராஜ சிலையை முதன் முதல் வடித்தவர் கலைஞர் எனப்படுவார். அது கலை, அதாவது ஆர்ட். அதனை பின்னர் பார்த்து வரைந்தவர்களும் சிலையாக அமைத்தவர்களும் கைவினையாளர், கிராப்ஸ் எனப்படுவார்கள். ஈழத்தமிழரின் கலைப்பொருட்கள் பற்றியும் கைவினை பற்றியும் ஆழமான ஆய்வு முயற்சிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாகும். சிங்களவர் மத்தியில் இந்த ஆய்வுகள் 60களில் இருந்தே ஆரம்பமாகியுள்ளன. சிங்களவர்கள் தங்கள் கலைகளை ஆராய்வதற்கு வித்திட்டவர் தமிழரான கலாயோகி ஆனந்த குமாரசாமி என்பவர் என்பதையும் இங்கு குறித்தல் வேண்டும். கைவினைகள் ஆபரணம் செய்தல், மரங்களினால் தளபாடங்கள் செய்தல், தகர வேலை, உலோக வேலை, மாலை கட்டுதல், கோலம், மணவறை தயாரித்தல், தென்னங்குருத்து அலங்காரம், சிகரம் கட்டுதல் போன்றன. இப்படி பிரிகையில் சில கலைப்பொருட்கள் கலைக்குள்ளும் கைவினைக்குள்ளும் வருவதை அவதானிக்கலாம். சமயம் சாரா கைவினைகளாகவும் இவை பகுக்கப்படுகின்றது. சிற்பம் செய்தல், சுவர்களில் ஓவியம் தீட்டுதல், விக்கிரக வார்ப்பு, பன்னிசை, அம்மன் வைரவர் காவியம், தோத்திரம் பாடுதல் என்பவை உதாரணங்களாகும். இவை கோவிலக்குடனும் கோவில் திருவிழாக்குடனும் தொடர்புடையவை. சமயம்சார் கைவினைகளாக தேர் செய்தல், சூரன் செய்தல், சுவாமியை தாங்கும் வாகனம் செய்தல், விக்கிரகத்திற்கு போடும் மாலை கட்டுதல், சாத்துப்படி, தென்னங்குருத்தோலையில் தோரணம் செய்தல் போன்றன கொள்ளப்படும். இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் இடம்பெறும்.
மரண அறிவித்தல். திரு கதிரித்தம்பி தனபாலசிங்கம் அவர்கள் கடந்த ஜனவரி 13 2020 அன்று ஆக்லாந்தில் காலமானார். அன்னார் கடந்த 20 வருடங்களாக ஆக்லாந்து மண்ணில் வாழ்ந்து தமிழ் மக்களின் மனதில் மறக்க முடியாத ஒரு மனிதராக வலம் வந்தார். இவர் அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டு கடந்த 13 ஜனவரி 2020 அன்று காலமானார். இவர் 1948 ஆண்டு வடமராட்சியில் பிறந்த இவர் ஆக்லாந்து தமிழர்களால் நன்கு அறியப்பட்டார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு பல வழிகளிலும் இவர் உதவிகளை வழங்கியிருந்தார். அன்னாருடைய பூத உடல் கடந்த 14 தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரையான காலப்பகுதியில் மிடோ பேங்க் புரேவா மலர்சாலையில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மரண கிரியைகளின் பின்னர் தகனம் செய்யப்பட்டது. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, அன்னார் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினராக செயற்பட்டு வந்தவர். அந்த வகையிலே நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் அன்னாரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது.
நேர்களே, அண்மையில் நான் பொது இடம் ஒன்றில் சந்தித்த தம்பதியினரின் 4 கூட ஆகாத பர்ணிகா என்னும் சுட்டி குழந்தையின் மலர மொழியில் உணர்வு பொங்க நளினத்துடன் கூறும் கதையினை நான் பதிவு செய்து கொண்டேன். அதை இந்த நிகழ்வில் நேயர்கள் உங்களுடனும் பகிர்ந்து கொள்கின்றேன். இதோ அந்த மலரின் கதையினை கேளுங்கள்.
வணக்கம், என் பேர் வர்ணிகா, எங்க அப்பா பேர் சௌந்தரராஜன், எங்க அம்மா பேரு சந்தியா, எங்க தம்பி பேர் வந்து யாதுவன். உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். நானு சிங்கம் வந்துச்சோம், எப்போ பார்த்தாலும் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விலங்க கொண்டு சாப்பிடும். அது வேட்டையாக போகும்போது அப்புறம் அது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு அது அதோட வீட்டுக்கு போகும்போது வலி தவறி நிறையான வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே உட்காந்துக்குச்சு, அப்புறம் நிறைய இருந்துச்சு, அங்கே வந்துச்சு. சிங்கத்தோட கால் தடத்தை பார்த்துச்சு, சிங்கத்தோட கோல் தொடும் பார்த்துச்சு. அப்புறம் நிறைய அங்க அப்புறம் குகையே குகையே நீ பேச வணக்கம் சொல்லுவேல்ல, இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு குகையே, வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லுவேல்ல,
வணக்கம் 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 அப்படின்னு சொன்னே நரி காலு செவுத்துல பத்து ரத்தம் வர மாதிரி அது ஓடிடுச்சு. இன்னொரு கதை சொல்லட்டுமா?
நாளே ஒரு முதல் மான் வந்து ஒரு தண்ணி குடிக்க வந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு, முதலக்கின்னு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து தண்ணிக்குள்ள வச்சிச்சு. முதல்ல கடிச்சிருச்சு, கல்லு மாதிரி இருக்கேன் அப்படின்னு இப்படி. அப்புறம் மான் வந்து பார்த்தோமே கல் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல நீ நான் ஒரு கல் என்ன கத்துமே இந்த முதல் இது நான் ஒரு கல்லு அப்படின்னு கல் கத்துமல்ல, அது ஏன் கத்த மாட்டேங்குது இப்போ? ஓ, அது கல்லு மாதிரி தான் இருக்கும், அது கல்லு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ள போகாம அங்கேயே நின்றுக்குச்சு. அது நான் ஒரு கல்லு
உலக பலம் 15 திகதி முதலாம் மாதம் 2020 ஆண்டு புதன்கிழமை. அனைத்து நேயர்களுக்கும் எமது மகத்தான பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய உலக செய்திகள். ஸ்காட்லாந்தை பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் இருந்து பிரிக்க முடியாது, போரிஸ் ஜான்சன் கடிதம். பிரித்தானிய சாம்ராஜ்யம் என்பது 300 வருடங்களாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதை தனியாக பிரித்து செல்வதற்கு ஸ்காட்லாந்து விரும்புகின்றது. இதற்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு ஸ்காட்லாந்தினுடைய முதல்வர் திருமதி நிக்கோலா ஸ்டோகன் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். காரணம், வருகின்ற 31ஆம் திகதி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்து செல்வதற்கான அனுமதியை பெற்றுவிட்டது. இந்த நிலையில் ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்களை ஸ்காட்லாந்து விரும்பவில்லை. காரணம், ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிவதற்காக நடத்தப்பட்ட பிரிக்ஸ் வாக்கெடுப்பில் சுமார் 62% ஸ்காட்லாந்து மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருக்க விரும்பினார்கள். எனவே பிரிட்டனுடன் இணைந்து பிரிட்டனுடைய எதிர்கால திட்டங்களை சுமக்க வேண்டிய தேவையில்லை, நாம் பிரிந்து செல்ல விரும்புகின்றோம் என்கின்ற பொருள்பட ஸ்காட்லாந்தில் இருந்து அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு இப்பொழுது பிரித்தானிய பிரதமர் தன்னுடைய கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து பிரிந்து செல்வதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 55% மக்கள் ஸ்காட்லாந்து பிரிந்து செல்லக்கூடாது என்று வாக்களித்திருக்கின்றார்கள். 45% பிரிந்து செல்லலாம் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே பெரும்பான்மையான மக்கள் ஆதரித்துவிட்ட நிலையில் மறுபடியும் இந்த தேர்தலை நடத்த முடியாது. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்று முற்றாக தட்டி கழித்திருக்கின்றார். இவ்வாறுதான் பிரித்தானிய பிரதமர் சொல்லப் போகின்றார் என்பது முன்னரே அறிந்த விடயம்தான். அவர் இவ்வாறு சொல்வாராக இருந்தால் இதற்கு பதிலடியாக ஸ்காட்லாந்து என்ன வைத்திருக்கின்றது என்றால், இதுவரையும் ஸ்காட்லாந்தினுடைய தீர்வு திட்டங்கள் எதையும் காண முடியவில்லை. இதற்கிடையில் பிரிக்ஸ்ட் வெளியேற்றம் ஒரு விவகாரம் என்றால், மெக்ஸ்ட் வெளியேற்றம் என்கின்ற இன்னொரு விவகாரம், பிரித்தானிய அரண்மனையில் இருந்து இளவரசி மேகன் அவருடைய கணவன் ஹரி ஆகியோர் விலகி செல்கின்ற விவகாரம் ஒரு திருப்பத்தை அடைந்திருக்கின்றது. அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கனடாவில் வாழ்ந்தாலும் அரண்மனை கடமைகளில் தொடர்வார்கள் என்றும், சிறிய கால அவகாசம் முடிவெடுப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றதாகவும் பிரித்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை அவர்கள் கனடாவில் வந்து வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைக்கான பாதுகாப்பு செலவை வழங்குவது யார் என்கின்ற விடயத்தில் கனேடிய பிரதமர் கனேடிய அரசு அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் வழங்கும் என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப்போகின்றது என்றால், பிரித்தானிய அரண்மனையை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் இவ்வாறான ஒரு பிளவு ஏற்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. 1936ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிரித்தானிய அரண்மனை சந்தித்திருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை இது என்று வர்ணிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் பிரண்டன் என்கின்ற புயல் காற்று வீசியதில் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய காரணத்தினால் 50,000 வீடுகள் இருளில் கிடந்ததாகவும், பெர்மிங்ஹாமில் இது மோசமாக காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எடின்பரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று இறங்க வந்து இறங்க முடியாமல் புயலினால் மறுபடியும் மேலே தூக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இக்கால பகுதியில் வீசக்கூடிய வேகமான காற்று காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மஞ்சள் எச்சரிக்கை என்றால் பொது போக்குவரத்து தாமதமாகவே நடைபெறும் என்பது கருத்தாக இருக்கின்றது. இலங்கையில் சுதந்திர தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ரீலங்காவில் தமிழ் தேசிய கீதம் பாடப்படுவதை தடுத்திருப்பதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. காரணம், இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் தமிழ் சிங்களம் என்கின்ற இரு மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் தமிழில் பாடுவது தப்பல்ல, ஏற்கனவே பாடப்பட்டு இருக்கின்றது. மேலும் அக்கட்சி குறிப்பிடுகின்ற பொழுது, இரண்டு மொழிகளில் பாடினால் அங்கு இரண்டு இனங்களும் இரு கூறுபட்ட நிலை இருப்பதை காட்டும் என்பதனால் அது தவிர்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்திருக்கின்றது. இவர்களுடைய கோரிக்கையை இந்திய அரசு என்ன செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இலங்கையினுடைய இன பிரச்சனையில் கடந்த காலத்தில் சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தவர்கள் அல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது 3 ஐரோப்பிய வல்லரசுகள் கடைசி எச்சரிக்கை. ஜெர்மன் நாட்டில் பயங்கரவாதிகளை தேடி சுற்றி வளைப்பு. 4 மாநிலங்களில் 180 போலீசார்கள். விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பாக ஈரானில் கைதுகள் தொடர்கின்றன. ஈரானிய தளபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த அமெரிக்காவில் கருத்து கணிப்புகள். ஈரான் நாட்டிற்கு 3 ஐரோப்பிய வல்லரசுகள் கடைசி எச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றன. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய 3 வல்லரசுகளும் 2015 ஆண்டு எழுதப்பட்ட அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தின் உடைய சரத்துக்களை பேணுவதில் ஈரான் சரியான முறையில் நடக்கவில்லை என்று தாம் சந்தேகிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதற்குரிய நடவடிக்கைகளை சரியான முறையில் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து எல்லை மீறி சென்றிருக்கின்ற யுரேனிய பிரிப்பை உடனடியாக நிறுத்தி ஈரான் மறுபடியும் 2015 ஒப்பந்த நிலைப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும். இல்லையேல் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக வந்து கொண்டிருக்கின்ற பாரிய தடைகளை ஈரான் சந்திக்க நேரிடும். அந்த பொருளாதார தடைகள் மிகவும் பாரதூரமானதாக அமையும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதற்கிடையில் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட உக்ரைனிய விமானம் தொடர்பாக பலர் அதிரடியாக கைது செய்ய ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னதாக ஈரானிய தொலைக்காட்சி தெரிவித்தது. எத்தனை பேரை கைது செய்திருக்கின்றார்கள் என்பது இன்னமும் வெளியிடப்படவில்லை. இவர்கள் அனைவரும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திய பொழுது ஈரான் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் உக்ரைனிய விமானத்தை தவறுதலாக அமெரிக்க ஏவுகணை வருவதாக கருதி சுமார் 10 வினாடிகளுக்குள் தடுமாற்றம் அடைந்து ஏவுகணை தாக்குதலுக்கான விசையை அழுத்தியவர் யார், அவர் எதற்காக பனிக் நிலை அடைந்தார், அந்த நேரம் அலாரம் அடித்தது எதற்காக, அந்த அலார ஓசையிலே விமானத்தை இவர் தவறாக கருதியது எப்படி, இதற்கான உத்தரவை போட்டவர்கள் யார், அனைத்து விவகாரங்களையும் அடிநிலையில் இருந்து ஆய்வு செய்து உரிய குற்றவாளிகளை தண்டிக்கவும் நஷ்டஈடு வழங்கவும் ஈரான் தயாராகி வருகின்ற நிலையில் மேலை நாடுகளினுடைய அடுத்த எச்சரிக்கை விழுந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஈரான் திசை மாறி போய்விடக் கூடாது. ஈரான் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எச்சரிக்கையானது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைப்பாட்டுக்கு மேலை நாடுகள் வரப்போகின்றன என்பதை காட்டுகின்றது. அதேவேளை ஈரானினுடைய தளபதி சுலைமானி மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது 42% சரிதான் என்றும் 33% தவறு என்றும் 25% தமக்கு கருத்து தெரியவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். 52% இது புத்திசாதுரியமற்ற நடவடிக்கை என்றும் 36% அமெரிக்க அதிபரின் முடிவு என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் அமெரிக்க அதிபரனுடைய செயல் தவறானது என்று டெமோக்ராட் கட்சியினர் தங்களுடைய பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாலும் காங்கிரசில் அமெரிக்க அதிபருக்கு ஆதரவு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அமெரிக்க உள்நாட்டில் நிலைமையில் ஒரு மாற்றமும் ஐரோப்பிய நாடுகளில் நிலைமையில் ஒரு மாற்றமும் ஈரானுக்கு எதிரான புதிய மேகம் ஒன்று சுழன்று கொண்டு இருப்பதையே காட்டுகின்றது. இதற்கிடையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தலாம் என்று ஜெர்மனியில் நாடு முழுவதிலும் சுற்றி வளைப்பு தேடுதல்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 180 போலீசார் பல இடங்களில் சோதனைகளை நடத்தியிருக்கின்றார்கள். சிறப்பாக 4 மாநிலங்களில் சோதனைகள் நடைபெற்று இருக்கின்றன. செச்சினியாவைச் சேர்ந்த 23-28 வயதுக்கு இடைப்பட்ட நபர்களை தேடுவதாகவும் எத்தனை பேர் என்றும் அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு ஆரம்பித்திருக்கின்றது. ஜெர்மனியில் கடந்த 2016 நத்தார் சந்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற பொழுது டுனீசியா நாட்டைச் சேர்ந்த நபரொருவர் பாரவண்டி ஒன்றை பறித்து அதன் மூலமாக மக்கள் மீது மோதி 11 பேரை கொலை செய்து பின்னர் அவரை சுட்டுக் கொன்றது தெரிந்தது. எனவே ஜெர்மனி இந்த சூழ்நிலையில் அபாயமான சூழ்நிலைகள் வரலாம் என்ற முன் எச்சரிக்கையுடன் போலீசார் களமிறங்கியிருக்கின்றார்கள். இவ்வாறாக விவகாரம் எதிர்பாராத ஒரு திசையில் திடீரென சூழ்கொண்ட ஒரு மேகமாக திரும்பியிருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? மணிக்கு மணி காற்று வேகமாக வீசுகின்றது. காற்றாடி உடைந்து பறக்கும் அளவிற்கு வேகமாக சுற்ற ஆரம்பித்திருக்கின்றது சர்வதேச நிகழ்வு. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேதுரை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கராத நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அற்புத சிங்கம்.